கீதம் 14 14 சங்கீதம் திறந்து வச்சுக்கலாம். சாம் நம்பர் 14 14வது சங்கீதம். தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாங். இந்த சங்கீதம் வந்து இங்கிலீஷ்ல தலைப்பு பார்த்தீங்கன்னா டு தி சீஃப் மியூசிஷியன் அப்படின்னு வரும். தமிழ்ல வந்து ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதுன்னு வரலாம் நினைக்கிறேன். அதுல ராக தலைவன் யாரு அப்படின்னா, இது வந்து தாவீதால் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதுன்னு அப்படின்னு பல சங்கீதங்களை வருது. அப்படி வந்துச்சுன்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் பாடினது மாத்திரம் இல்லாம இது வந்து பழையற்பாடு ஆலயத்துல மக்கள் எல்லாம் கூடி பாடுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் வந்து ஒரு அங்க அந்த குவாயர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அந்த எல்லாரும் பாடுறவங்க, பாட்டை லீட் பண்றவங்க. அந்த குவாயரை நடத்துற ஒரு தலைவன் இருப்பார். ராகத்தோடு பாடணும் இல்லையா, ராகத்தை தவறா பாடக்கூடாது. அந்த ராக தலைவனுக்கு இத தாவீது கொடுக்கிறாரு, அதுக்கு ஏற்றபடி அவர் மியூசிக் அமைத்து அதை பாடுவார். அதான் ராக தலைவன் அப்படின்னு. இந்த மாதிரி பல சங்கீதங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இந்த மாதிரி பல சங்கீதங்கள்ல எந்த விதமான ஜபமோ எந்த விதமான துதியோ இல்ல, இது ஆண்டவருக்கே சொன்னதா கூட இல்ல. இது ஆனா இது பப்ளிக் வர்ஷிப்ல பாடுறதா நம்ம பார்க்கணும். இதைதான் நம்ம பல பாட்டு எழுதுறவங்க நம்ம படிச்சுக்கணும், இந்த காலத்துல இருக்கிறவங்க படிச்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா, பாட்டுன்னு வந்தாவே அதுல துதி இருக்கணும், எல்லாம் ஜபம் இருக்கணும், அதை தான் சபையில பாடணும் அப்படின்னு இல்ல. அப்படின்னா பழைய ஏற்பாடு சபை வேதத்துல இருக்கிற பெரிய சத்தியங்களை பாடலாக பாடினதாக நம்ம பார்க்கணும். பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய முன்மாதிரி இது. பெண்கள் கூட்டத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பவுலுடைய ஆலோசனை சபை மக்கள் வந்து ஒருவருக்கொருவர் சங்கீதங்கள்னாலையும் கீர்த்தனைகள்னாலையும் ஆவிக்கூறிய பாடல்கள்னாலையும் புத்தி சொல்லணும். நம்ம வச்சிருக்கிற பாட்டுங்களை வச்சுன்னு நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 நன்றின்னு வர பாட்டுங்களை வச்சுட்டு என்ன புத்தி சொல்றது பாருங்களேன். நமக்கு இருக்கிற பாட்டுங்களை எல்லாம் வச்சு அது பாடி பாடி அழுத்து வேற போச்சு சரிங்களா. அந்த பாட்டுங்கள்ல ஒரு ஒரு இறையல் இல்ல, ஒரு தியாலஜி, ஒரு சத்தியம், ஒரு புத்தி மதிப்பு அதெல்லாம் இல்லவே இல்ல. இந்த மாதிரி இல்ல பாருங்களேன், ஒரு டாக்டரின் சாங், இறையல், புத்தி மதி, அறிவுரை, வாழ்க்கை சூழ்நிலைகள்ல நம்மள சந்திச்சு நமக்கு ஆண்டவருடைய ஆழமான சத்தியங்களை எடுத்து ஞாபகப்படுத்துகிற வலியுறுத்துகிற பாடல்கள் நமக்கு வேணும். அதுக்காக நம்ம ஜபம் பண்ணும். அந்த எத்தனையோ ஜபங்களை ஆண்டவர் தொடர்ந்து கேட்கிறாரு. ஆண்டவர்கிட்ட இன்னும் அவருடைய மகிமைக்காக, சபையினுடைய பக்தி விருத்திக்காக நம்ம பண்ண வேண்டிய ஜபம். ஆண்டவர் ரிஃபார்ம்டு விசுவாசிகளுக்குள்ள அருமையான பாட்டி எழுதுகிற ராக தலைவர்கள் நிறைய எழும்பணும் சரிங்களா. நிறைய பாட்டு எழுதுறவங்க எழும்பணும். நம்ம போன வருஷமும் அதை ஒரு பாயிண்டா நம்ம ப்ரேயர் இதுல போட்டோம். நம்ம பாட்டுங்களை நிறைய சேர்க்கணும். இன்னும் ஒரு 50 பாட்டுங்க இங்கிலீஷ்ல சேர்க்கணும். ஒரு ப்ரைஸ் டீம் நம்ம கிரியேட் பண்ணோம், ஆனா அதை நம்ம சரியா கடைபிடிக்க முடியல. இன்னும் நிறைய புது பாட்டுங்களை எதனா கண்டுபிடிச்சு நம்ம சேர்க்கணும். ஆனா இப்பெல்லாம் ப்ரொஜெக்டர்ல போடுறதுனால புக்கை நம்பி இருக்க வேண்டியதில்லை. அதை நம்ம தொடர்ந்து பண்ண பார்க்கணும். ஓகே, இதுல என்ன இந்த டாக்டரின் வருது, என்ன இறையியல் சங்கீதம் இது, இதனால நம்ப முடியுமா? பழையற்பாடு ஆலயத்துல இந்த டோட்டல் டிப்ராவிட்டிய பத்திய பாட்டு பாடியிருக்கிறாங்க. அவங்க மனிதனுடைய முற்றிலுமான சீரழிவை பற்றிய சத்தியத்தை ஒரு பாடலாக வைத்து ராக தலைவனுக்கு தாவீது எழுதி கொடுத்திருக்கா, அதை ரெகுலரா பாடும்படிக்கு எழுதி கொடுத்திருக்கிற. அது ஆச்சரியமா எனக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி ஆழமான மனிதனுடைய சீரழிவு, வீழ்ச்சியில் அடைந்த மனிதன் முற்றிலுமாக சீர்கெட்டு போனான், டோட்டல் டிப்ராவிட்டின் தியாலஜி என்று சொல்லுவாங்க. அது அதெல்லாம் ஒரு பாடலாக எழுதி அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னா நம்ம ரிஃபார்ம் சர்ச்சினுடைய பக்தி பாரமே அதான். அதுவும் கியூலிப் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கிருபையின் போதனைகள் சோலாப் சொல்றோம், வேதம் மட்டுமே அப்படி விசுவாசம் மட்டுமே, அதை பத்தி எல்லாம் பாடல்கள் எழுதுனா எவ்வளவு நல்லா இருக்கும். ரிஃபார்ம்டு சத்தியங்கள் பல இடங்கள்ல போய் சேர்வதற்கு அந்த பாடல்கள் உதவியா இருக்கும். அந்த ஜபம் பண்ணும் இந்த முழு சங்கீதமும் இதுல ஒரு பிரத்யேக ஒரு தன்மை என்ன தெரியுமா, இந்த சங்கீதத்துக்கு 150 சங்கீதங்கள்ல ஒரு சங்கீதம் ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னா அது இந்த சங்கீதம் தான். 14th சங்கீதம் இதே சங்கீதம் தான் 53rd சங்கீதம். அதனால இந்த சங்கீதத்தை படிச்சீங்கன்னா டபுள் சங்கீதத்தை நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க. ஒரே சங்கீதம் தான் ரெண்டு வாட்டி முழு சங்கீதங்களும் ரிப்பீட் ஆயிருக்கிறது. அப்பனா அது எவ்வளவு முக்கியம்ன்றது அதுவே நமக்கு வலியுறுத்துது. ரெண்டு வாட்டி போட்டிருக்காங்க ஆவியானவர், ரெண்டு வாட்டியும் அது திருப்பியும் வலியுறுத்தணும்னு போட்டு வச்சிருக்கார். அது மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாடுல பவுல் சீரழிவுன்றத எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார்கள், யூதனானாலும் புறமதஸ்தன் ஆனாலும்ன்றத விளக்குவதற்கு அவர் அடிப்படையாக எடுத்துக்கிட்டது இந்த சங்கீதம் தான். ரோமர் 3rd அதிகாரத்துல இதத்தான் அவர் சொல்றார். வெரி இம்பார்ட்டன்ட் சாம்ல என்ன படிக்க போறோம், மனிதனுடைய சீர்கேடு சீரழிவை பற்றி படிக்க போறோம். அந்த மனிதனுடைய சீரழிவு எப்படி ஒரு பிராக்டிக்கல் ஏசிசம்ல வெளிப்படுது, பிராக்டிக்கல் ஏசிசம்னா நடைமுறைக்கான நாத்திகமா, நாத்திகம் கரெக்டா நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது, நாத்திகம்னா கடவுளை நம்பாத ஒரு நம்பிக்கை, இது கடவுளே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு நம்பிக்கை இல்லைங்களா. அதான் இது வலியுறுத்த பார்க்கலாம். சங்கீதம் 3 பிரிக்கலாம். ஒண்ணு வந்து முதல் வசனமே முற்றிலுமாக சீர்கெட்ட மனிதன் அவருடைய இதயத்துல எவ்வளவு ஆழத்துல அந்த பிராக்டிக்கல் ஏசிசம் இருக்கு, அந்த இருதயத்தில் இருக்கிற ஏசிசம் எப்படி அவனை முற்றிலுமா கரப்படுத்துது, அவன் செயல்களை சீர்கெடுக்குது, அதான் முதல் வசனத்துல வருது. பரலோகத்திலிருந்து இந்த சீரழிவை தேவன் எப்படி பார்க்கிறார், 3-4, இப்படிப்பட்ட சீர்கெட்ட மக்கள் தேவனுடைய மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. சீர்கெட்டவன் ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் பகை இருக்கும்னு ஆதியாகமே சொல்லிச்சு இல்லையா, அதான் வரலாறு. அந்த போராட்டம் மக்களுக்கு இருக்கும், ஆனா அந்த போராட்டத்துல தேவன் அவர்களை எப்படி தற்காக்கிறார். கடைசியில ஒரு ஜபத்தோடு தேவன் தன்னை வெளிப்படுத்தணும், தன்னுடைய மக்களுக்கு அவருடைய பிரசன்னத்தை அதிகமான ஜபத்தோடு முடியும். ஓகே, இன்னைக்கு முதல் வசனத்தை பார்ப்போம். சீர்கேடு டோட்டல் டிப்ராவிட்டி எப்படி இருதயத்துல வெளிப்பட்டு இருதயத்துல இருந்து அது மனிதனை சரீரமும் ஆத்மாவும் கரப்படுத்தி அவன் செயல்களுக்கு எடுக்குதுன்றத பார்க்கிறோம். நம்ம முதல் வசனம், தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், மனிதன் பாவத்தில் இருந்து சீர்கெட்டு போனான்ற சீர்கேடு முதல்ல ரொம்ப ஓங்கி வெளிப்படுகிறது எங்க அப்படின்னா, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல தான். எந்த அளவுக்கு மனிதன் கடவுளுக்கு சத்துரு ஆகி போயிட்டான்னா, கடவுள் நாத்திகத்தை கொண்டு கடவுளே இல்லைன்னு கடவுளை அழிக்க கூட பார்க்கிற மனுஷன் ஆகிட்டான். அதான் ஏசிசம், கடவுளே இல்லை. அதனுடைய முதல் சீர்கெட்டினுடைய முதல் என்ன அடையாளம் என்ன தெரியுமா, கடவுளே இல்லைன்னு இருக்கு. பாவமே முட்டாள்தனம், அத கடவுளே இல்லைன்ற சொல்லுகிற பாவம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் வருது. மதி கெட்டவன் அப்படின்னு இங்கிலீஷ்ல தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல ஃபூல் வருது. இத ரெண்டு பாஷையும் அதனால அழுத்தம் வரல பாருங்களேன். யார் யாரு நீங்க பயங்கரமா திட்டணும்னா என்ன வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்க, கோபம் வந்து பயங்கரமா திட்டணும்னா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மதிகட்டகம் அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் வேர்ட் அந்த லெக்சிகன் எல்லாம் பாத்தீங்கன்னா நாபால் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா ஒரு எந்த விதமான உயிர் எல்லாம் இல்லாம வாடி செத்து எல்லாம் வாடி தளர்ந்து துளிர்ந்து போன ஒரு இலை, ஒரு ஒரு பூ, உயிரே இல்லை. எல்லா விதமான உயிர் இருக்கக்கூடிய ரசங்கள் எல்லாம் உறிஞ்சி காஞ்சி போய் உயிர் சிந்தனை ஞானம் அதனுடைய எந்த அடையாளமும் இல்லை, உண்மை இல்லை, எல்லாமே இல்லாம செத்து போன ஒரு பணம் அதான் அந்த அர்த்தம். மதிகெட்டவன், மதிகெட்டவன்னா காட்லஸ், உயிர் இல்லாத ஒரு நடமாடுற பெணம் போல, ஒரு எல்லாமே உணர்ந்து வேஸ்ட் ஆகி அவன் சிந்தனை யோசனை எல்லாமே கெட்டு போன நிலைமை. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அப்பாஸ்டேட், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல துர்பாக்கியன், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அப்படித்தான் வருது, துர்பாக்கியன், பாதகமானவன், சண்டாளன், அப்படிலாம் வருது. அதனால தான் நான் சொன்னேன், யாராவது ஒருத்தர் சிந்தனா நல்லா இந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் மதிகட்டவன், அவன் பைத்தியக்காரன், வேற என்ன எப்படி சொல்ல முடியும். முட்டாளர்களையே இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னா இவனுக்கு தான் கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் முட்டாளிமை அந்த சராசரத்திலே. இதனோட ஏன் அப்படி சொல்லப்படுது ஐடியா என்னன்னா, ஐயோ இதை பார்த்து இப்படி கிட்டுறோன்னு நம்ம எல்லாருக்கும் நமக்கு என்ன வரணும், என்ன பயம் வரணும்னா, ஐயோ இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம், கடவுள் இல்ல, கடவுளுடைய பிரசன்னம் இல்ல, அவருடைய நடத்துதல் இல்லன்ற முட்டாள்தனம் ஒருபோதும் ஏ மூலைக்கு வந்துடக்கூடாது. நான் மதிக்கட்டவன், கூறுகட்டவனா நான் ஆயிடக்கூடாது, இப்படிப்பட்டவனா நான் மாறிடக்கூடாதுன்ற பயம் நம்ம எல்லாருக்கும் வரணும். இந்த ரேங்க்ல நீங்க யாராவது இருக்கிறீங்களா, இங்க பாத்துக்கணும். மதிக்கட்டவன், மதிக்கட்டவன் ஏன், இவன் மதிக்கட்டவன் ஏன், குலோபதி பயிற்சி காட்டவனா இவன் கடவுள். அவன் என்ன சொல்றான், கடவுள் இல்லை, தேவன் இல்லை என்றுகிறான். தேவன் இல்லை, அது ஏன் அவ்வளவு பெரிய முட்டாள் சொல்லணும்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப பிளெயினஸ்டான ஆதாரம் உள்ளது கடவுள் இருக்கிறார். படைப்பு பொதுவான வெளிப்பாடு, அது எந்த பக்கம் பார்த்தாலும் சரி, நேரா பாரு, பின்னாடி பாரு, மேல பாரு, கீழே பாரு, எந்த பக்கம் பார்த்தாலும் காணுகிற எல்லாமே படைக்கப்பட்டதனுடைய நோக்கம், அதை பார்க்கும்படி கண்ணு கொடுத்தது ஆண்டவர் மனுஷனுக்கு. எதுக்கு, காணுகிற காரியங்களை வைத்து காணாதவரை நாம் அறிந்து கொள்ளணும் என்பதற்காக. அதுக்குதான் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு, அதை பாக்குற கண்ணியம் கொடுத்திருக்கிறார். So we know the invisible God through the visible thing. சரி, நான் எதையும் பார்க்க மாட்டேன்னு கண்ணை மூடிக்கிட்டா, உள்ளுக்குள்ள மனசாட்சியிலேயே தேவன் உண்டு என்ற உள்ளுணர்வே கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்துவாசம், தேவசாயலா படைக்கப்பட்ட மனுஷன், கடவுள் இருக்கிறார் அவனுக்கு எல்லாம், அவனுக்கு தான் தெரியும், அவன் அதுக்கு பிரதிநிதியா இந்த உலகத்துக்கு இருக்கணும். ஆனா மிருகத்தை விட மோசமா போய் தங்களை தாங்களே ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரர்கள் ஆனார்கள் பவுல் சொல்றாங்க. பைத்தியக்காரர்கள் பவுல் சொல்றான், அதே மாதிரி பைத்தியக்காரன் தான் நாத்திகம் தான், உலகத்திலேயே பெரிய பைத்தியக்காரத்தனம் மாத்திரம் இல்ல, பரலோகத்துல ரொம்ப கோபமூற்ற ஒரு பைத்தியக்காரத்தனம். அதனால்தான் ரோமர் 1:22 என்ன சொல்லுது, தேவ கோபாக்கினை வெளிப்பட்டிருக்கிறது. என்ன என்னது கோபாக்கின, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லா மனிதர்களுக்கு விரோதமாக எந்த சத்தியத்தை அடக்கி வச்சாங்க, எது சத்தியம், தேவன் கடவுளை பத்தி அறிவது தெளிவா இருக்கிறது. அது தேவன் என தெளிவா பண்ணார், ஏன்னா படைக்கப்பட்ட காரியங்களை, காணுகிற காரியங்களை காணாத அவருடைய குணாதிசயங்களான நித்திய வல்லமையும் தெய்வத்துவம் அவர் அறிந்து கொள்ளும்படிதான் எல்லாம் பண்ணாரு. அதனால அவர் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அதனால ஆனாலும் தேவனை அவர்கள் அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தவில்லை, சோத்தரிக்கவில்லை. அவர்கள் சிந்தனைகள் மூடர்களாகி பைத்தியக்காரர்களானது, அவருடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்னு பவுல் சொல்றாரு. தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரர்கள் ஆனார்கள். அது மாத்திரம் தேவனை படைத்ததை, படைத்தவரை விட்டுட்டு படைத்தத அவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க. அதனால நம்ம சொல்ல முடியாது, எல்லாம் விக்ரம் வணங்குறவங்க எல்லாம் கடவுளை நம்புறாங்க, கடவுள் இருக்கு, இது இந்த கேட்டகரியில வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பவுல் ரோமர்ல சொல்றாரு, மனிதனுடைய ரொம்ப மோசமான சீரழிவு எங்க வெளிப்படுதுன்னா, படைத்தவரை விட்டுட்டு படைப்பு போய் வச்சுக்கிறது, கடவுளே இல்லைன்னு சொல்லி தனக்கு ஏற்ற கடவுளை அவன் ஏற்படுத்திக்கிறான். வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த வசனம் பாத்தீங்கன்னா, அந்த மதிகேடன்ற வார்த்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டுறது மாத்திரம் இல்ல, அங்க போட்டிருக்கிற தேவன்ற வார்த்தை தாவீது பொதுவா யூஸ் பண்ற வார்த்தை இல்ல பாருங்க, பொதுவான வார்த்தை அது. தாவீது வந்து தேவன், இந்த ஒரிஜினல் வார்த்தை வந்து எலோஹிம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ற. இது என்ன ஐடியானா, பொதுவா கடவுள் இருக்கிறாரு, எட்டும்பிலையும் இருக்கிறாரு, துரும்பிலையும் இருக்கிறாரு, எல்லாத்திலயும் கடவுள் ஸ்கூல்லயும் இருக்கிறாரு, துரும்பிலையும் இருக்கிறாரு, கடவுள்ன்ற ஐடியா இருக்கிற எல்லாத்திலயும் இருக்கிறாருன்ற கடவுள் ஒருவேளை இருக்கலாம். ஆனா எலோஹிம் தேவன், உடன்படிக்கையின் தேவன், தனிப்பட்ட விதத்தில் நம்மளோடு உறவு வைத்து நம்மளை மீட்டு நம்மளை ஆளக்கூடிய நம்மளை படைத்த தேவன், நம் வாழ்க்கையில் நம்மளை ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டு இறையாண்மையாக நடத்துகிற, நம்மளை கவனிக்கிற ஒரு பர்சனல் கடவுள், நமக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நம்மளை ஒரு நாள் நியாயத்தீர்த்து கணக்கு கேட்கிற கடவுள்லாம் கிடையாது. எலோஹிம் இல்லை, அதான் அவர் சொல்ற எலோஹிம் இல்லை. ஒவ்வொரு நாளும் என்ன ஆளுகிறாரு, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை பராமரிக்கிற, வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அவர் சித்தத்தின்படி தான் நடக்குது, அவர் அன்றி என் வாழ்க்கையில ஒரு தலைமுடி கூட கீழே உருவாதுன்றத அந்த மாதிரிலாம் கடவுள் கிடையாது. அதான் அர்த்தம் எலோஹிம் இல்லை. பைபிள் சொல்லுகிற கடவுள் இல்லை, இஸ்ரவேலின் தேவன் இல்லை. அவருக்கு விரோதமா தான் மனுஷனுடைய எல்லா தாக்குதலும் இருக்கும். கடவுள் இருக்கிறான்னு ஒத்துக்குவாங்க, இப்படிப்பட்ட தேவன் எலோஹிம் இருக்கிறான்னு ஒத்துக்க மாட்டாங்க. பாருங்க பொதுவா ஒரு ஐடியா சொல்லலாம், அதான் அவ்வளவு சோகமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைகளை பார்த்து உங்க பிள்ளைங்க சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா இல்லைங்க, அவங்க இல்ல செத்து போயிட்டாங்க, இல்ல அவங்க இல்ல அப்படின்னு, மகனே இல்ல அப்பாவே இல்லன்னு போது நமக்கு எவ்வளவு துக்கம் ஆகுது. கடவுளுக்கு எப்படி இருக்கும், எவருக்குள் நாம் பழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோமோ அவரே இல்லிட்டு அவர் கொடுத்த மூச்சுல எவ்வளவு பைத்தியகாரத்தனம் தான் பைத்தியம் மதிக்கேடு. முதல்ல மனிதனுடைய சீர்கேடு எங்க வெளிப்படுதுன்னா அவருடைய இருதய நம்பிக்கை கடவுள் இல்லை ஆஸ்திகத்துல வெளிப்படுது. கடவுளை மறுத்து உலகத்திலேயே பெரிய பைத்தியக்கார ஆனது மாத்திரம் இல்ல, அதை எங்க மறுக்கிறான் பாருங்க, வெளியில சொல்லல கடவுள் இல்லன்னு, தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று படப்படுது. எங்க அவனுக்கு எல்லா ஊற்று சிந்தனை வாழ்க்கை முடிவுகள் எல்லாமே புறப்படுதோ அந்த இடத்துல அவனுக்கு ஆழமா இருக்கக்கூடிய அவனுடைய விசுவாச அறிக்கை என்ன, அவனுடைய நம்பிக்கை என்ன, கடவுள் இல்லைங்க, எலோஹிம் என்ற கடவுள் தான் கிடையாது. பொதுவா கடவுள் இருக்கிறாரு, இப்பவும் கிறிஸ்தவத்துல எத்தனையோ பேர் இயேசு வச்சுக்கலாம், நீங்களும் நினைச்சிட்டு இருக்கலாம் இயேசுவ உங்களுக்கு பிடிச்ச கடவுள். பைபிள் எல்லோரும் கடவுள், இறையாண்மை உள்ள கடவுள், பராமரிப்பு ஆளுகிற கடவுள், அந்த பராமரிப்பின்படி என் வாழ்க்கையை நடத்துகிற அந்த கடவுள் எல்லோரும் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவன் இருதயத்துல அப்படி ஒரு நம்பிக்கை, வெளியில என்னன்னவோ சொல்லிக்கலாம், எல்லா ஊற்றும் எங்கிருந்து புறப்படுதோ அந்த இடத்துல ஆழமானுக்கு பதிஞ்ச இருதயத்துல போதனை என்ன, கடவுள் இல்ல. இப்படிப்பட்ட போதகன் இருக்கிறவன் என்ன ஆகும், அவனுடைய என்ன ஆகிறான் பாருங்களேன், அவர்கள் தங்களை கெடுத்து, they are corrupt, they are correct, இங்கிலீஷ்ல வருது கெடுத்து, அந்த ஸ்ட்ராங் வேர்டு. அப்போ இயற்கையாவே எல்லாம் கெட்டவங்க தானுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம், உண்மைதான். இந்த வாசனை வந்து இது யூஸ் பண்ணிருக்கிற டென்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டென்ஸ். இது என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள சீர்கேடு ஒரு அமைதலாக ஒரு படுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, எல்லா ஊற்றம் பெறப்படக்கூடிய ஒரு வித்து வடிவமத்துல அமைதலான இருந்துச்சுன்னா, இந்த மனிதனுக்கு இந்த சிந்தனை இந்த போதனை என்ன பண்ணுது, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கட்டுப்படுத்தக்கூடிய பொதுவான கிருதையை எடுத்துட்டு அவன் கதவை திறந்து உள்ள இருக்கக்கூடிய சீர்கேடெல்லாம் வெடிச்சு வெளியே வந்து அவனை கெடுக்கும்படி அவன் செய்யும். ஏன்னா மனுஷர்கள்லாம் ஒரு அளவுக்கு ஒழுங்கா இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள சீர்கெட்ட மிருகங்களா பிசாசுகளா மாறாததுக்கு ஒரே காரணம் என்ன, கடவுளை பத்திய எண்ணம், கடவுளுடைய பயம். நான் கடவுளுக்கு பயப்படுறாங்க, மனசாட்சிக்கு பயப்படுறாங்க இல்லைங்களா, நியாய தீர்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கிறதுனாலதான் மனுஷர்கள் அடங்கி ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ், காமன் ப்ரிவென்டிங் ஆர் ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ், கட்டுப்படுத்துகிறக்கிறத அது அவிசுவாசிகளே இன்னைக்கும் கட்டுப்படுத்துது. அதனாலதான் ஓரளவுக்காவது நல்லா இருக்கிறாங்க, அது ஆண்டவருடைய கட்டுப்படுத்துகிற கிருபை. ஆனா இந்த போதனை இருக்கிற மனுஷனுக்கு அந்த அந்த ஒரு கதவெல்லாம் பூட்டி சீர்கேடெல்லாம் அடக்கி வச்சிருக்கிற மாதிரி மனுஷன் இருக்கும் போது, அந்த கதவை உடச்சி ஒரு பாண்டோரா பாக்ஸ்வாங்க, அதை திறந்து விடுற மாதிரி கதவை உடச்சி திறந்து அவனுடைய சீர்கேடு அப்படியே அனல் மூட்டி ஏவி விடுற மாதிரி அவனுடைய உள்ளுக்குள்ள சீர்கேடெல்லாம் வெளியே வரும். ஒரு உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற என்ன சொல்லலாம், ஒரு 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 தூங்கிட்டு இருக்க சிங்கம் இல்ல, ஒரு அனக்கொண்ட பாம்பு, பாம்பு தான் ஆனா அவன் இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த எண்ணம் அந்த பாம்பு எழுப்பி விட்டுருந்து, எழுப்பி விட்ட உடனே என்ன ஆகுது தெரியுங்களா, ஐயோ அவனை கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியாத அவலட்சணமான சிந்தனைகள், கொலைகள், கோபங்கள், எதுக்கும் கட்டுப்படாத மனுஷனாக இருக்கும் போது கடவுள் பயமே இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அவனுடைய சீரழிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது. என்ன செய்யும் கடவுள் இல்லன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் அட்டுவா வேலை செய்யும் சீர்கேடு, உள்ளுக்குள்ள இருக்கிற சீர்கேடு. அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா புலன்களும் ஒளிங்கீனமாய் போய் கடவுளுக்கு அருவறுப்பான ஒரு ஜெந்துவாக கடவுள் படைத்த எந்த நோக்கத்தையும் நிறைவேற்ற முடியாத ஒரு சீர்கெட்டவனாக செயல்பட ஆரம்பிச்சான். எங்க இதெல்லாம் எப்படிங்க போட்டிருக்கு, ஜெனிசிஸ்ல இதானங்க நடந்துச்சு. இதனோட கிச்சர் சொல்ற மாதிரி ஆதியாகமம் 6:6 ஆண்டவர் முதல் உலகத்தையும் அழிச்சாரு. என்ன காரணம் சொல்றாரு, வெளியில அவங்க கொலை செஞ்சாங்க, விபச்சாரம் செஞ்சாங்களா, இல்ல அவங்க உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சு அதை பார்த்துதான் அழிச்சாரு. அவங்க இருதயத்திலயோ மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கடவுள் இல்லன்ற சிந்தனையினால மனுஷனுடைய அக்கிரமும் பூமியில் மேல் மிகுதி ஆனது என்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு, ரெகுலரா கண்டினியூஸா அவனுடைய கற்பனை, அவனுடைய எவ்ரி இன்டென்ட் அண்ட் இமேஜினேஷன் ஆஃப் ஹிஸ் தாட் தொடர்ந்து தூமத்தான், தொடர்ந்து அசிங்கம், அவலட்சணம், கொலபாதகம், அருகறுப்பு, வேசித்தனம் தான். அப்படி ஆயிட்டான் அவன். ஏன் கடவுள் பார்க்கல, கடவுள் இல்லைன்ற ஒரு போதகம் உள்ளுக்குள்ள அவனுக்கு பதிஞ்சதுனால, சீர்கெட்ட கதவு திறந்ததுனால அனக்கொண்ட அவனு கரப்ட், அவனை தீட்டுப்பட்டவனா மாத்திட்டு ஆக்டிவா வேலை செய்து அவனுக்குள்ள சீர்கேடு. இந்த விருதயம், இந்த விசுவாச அறிக்கை கடவுள் இல்லை என்றது அவனை முற்றிலுமா கரெக்டா மாத்தி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம வாழ்க்கையெல்லாம், நம்ம பேச்சு, நம்முடைய நடத்தை எல்லாமே உள்ளுக்குள்ள நம்ம வச்சிருக்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில தான், ஹார்ட் பிரின்சிபல் என்னுவாங்க. அதனால்தான் உன் இதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொடு, ஏன்னா எதை நீ உள்ளுக்குள்ள நீ வச்சிருக்கிறியோ அதுக்கேற்ற உணர்ச்சிகள் அதுக்கேற்றத்தான் வரும். இவன் உள்ளுக்குள்ள கடவுள் இல்லாமல் வச்ச உடனே முற்றிலுமா எண்ணங்களும் கற்பனைகளும் அருவறுப்பானவனா பாதி போய் என்ன செய்யணும், இவன் 1வது வசனம் கடைசி பாகம், அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கடவுளே இல்லைன்னு சொல்லும் போது மனுஷ குலம் மாறவே இல்லை. இதன் படம் அருவறுப்பான காரியங்களை செய்கிறார்கள். ஆண்டவர் ஆதியாகமம் 6:12 உலகத்தை அழிச்சார். இன்னொரு வாட்டி தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சம் யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள். அருவறுப்பான கிரியைகளை செய்கிறார். அருவறுப்பான கிரியைகள்னா அபாமினபிள் திங்ஸ், நம்ம சொல்ல கூட முடியாது, ஓப்பனா பேசுறது ஒருவருக்கு, இன்னொரு மனுஷன் சீக்ரெட்டா கூட சொல்றதுக்கு நாக்கு கூட்டம். அருவறுப்பான கிரியைகள், நம்ம கிரியைகள் எந்த காரியங்கள் கடவுள் வெறுக்கிறார், கடவுள் அருவறுக்கிறார்னு சொல்லலாம், அப்பாடுவதெல்லாம் இதை விட கடவுளுக்கு வேற கோபமோ வெறுப்போ உண்டாக்காது. அந்த கிரியைகள் செய்யறவனா அவன் மாறிட்டான். அருவறுப்பான கிரியைகள் எல்லாம் கட்டுப்படுத்துகிற ரெஸ்ட்ரைனிங் கிரேஸ் எல்லாம் அவனுக்கு எடுத்துவிட்டு எந்த கட்டுப்பாடும் இல்லாம பயங்கர கிரியைகள் செய்கிறவனா மாறி போயிட்டான். அது மாத்திரம் இல்ல, வேற நெகட்டிவா இல்ல பாசிட்டிவா பாரு, நெகட்டிவா செய்யறது மாத்திரம் இல்ல பாசிட்டிவாவும், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒரு நன்மை செய்யறது இல்லை, செய்வதெல்லாம் அருவறுப்பான காரியங்கள். அருவறுப்பான காரியங்களை தொடர்ந்து செய்யறது மாத்திரம் இல்ல, ஒரு நன்மையும் அவனால செய்ய முடியாது. ஒரு நன்மை வீட்டுல ஒழுங்கா இருக்க மாட்டான், வயசு கிட்ட பிள்ளைங்க கிட்ட வேலையில எங்குமே நன்மை பூமிக்கு பாரமாக ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாததாக தேவனுக்கு எந்த சேவையோ எந்த கனமோ எந்த மகிமையோ மற்றவர்களுக்கு எந்த தயமோ செயலற்ற பயனுள்ளதாகவே இல்லாம அவன் ஒரு நன்மையும் செய்யக்கூடாதவனாக அறுவருக்கு காரியங்களை செய்கிறவனாக மாறி போயிட்டான். என்ன ஒரு பிக்சர், மனித குலைதான் கிருபா இல்லைன்னா நீங்களும் நானும் இதான், கிருபா நம்மள ஆளலன்னா நீங்களும் நானும் இதான். ஒருவன் தன் இருதய போதனை விசுவாச அறிக்கை கடவுள் இல்லைன்றது, அது இல்லைன்ற எண்ணம் கரெக்டு தன்னையே சீட்டுப்படுத்திடுது. செய்கிறதெல்லாம் அறிவறுக்கக்கூடிய காரியங்கள், ஒரு நன்மையும் செய்யற மாதிரி இல்லை. உலக லெவல்ல, தேசிய லெவல்ல, தனிப்பட்ட லெவல்ல இதாங்க படி முதல்ல இதயத்தில் ஆரம்பிச்சுட்டுன்னா போதும், கடவுள் இல்ல கடவுள் வேணான்னு ஆரம்பிச்சா போதும். இதனோட தவிர்க்க முடியாத விளைவுகள் வரலாற்றுல பார்க்கலாம், சமுதாயத்துல பார்க்கலாம், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், ஆதி ஆமத்துல பார்க்கலாம், சோதோம் குமாரில் பார்க்கலாம், இஸ்ரவேல சபசரித்திரத்துல, சபசரித்திரம் படிச்சவங்க சில பேர் தெரியும், 19வது நூற்றாண்டுல என்லைட்மெண்ட் ஏஜ் சயின்ஸ் கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒன்னு கண்டுபிடிச்சாங்க. கடவுள்லாம் இன்னமே இல்ல, பாரம்பரியம்லாம் நம்ம நம்ப கூடாது, குரங்குலன் தான் மனுஷன் வந்தான், தேவன் இல்லை, பர்சனல் காட் நம்மள படைத்தவர்லாம் இல்ல அப்படின்னு சயின்ஸ டெவலப் பண்ணி விட்டு உலகத்துக்கு சொல்லி கொடுத்ததுதான். இன்னைக்கும் உலகம் பயங்கரமான அருவறுப்புல, பலவிதமான பயங்கரத்துல, அழிவுல நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த எண்ணங்கள் தான், அந்த பவர்ஃபுல் எண்ணங்கள் தான். ஹாரிபிள் திங்ஸ் நிக்கும், அதுல இருந்து ஒரு ரிவைவல் வந்து தான் கொஞ்சம் அளவுக்கு காப்பாத்திச்சு சபையும். விசுவாசிகளா நம்ம இருக்கிறோம், நம்மளும் இதுல இருந்து தப்பிச்சவங்க இல்ல, சேம் ரிசல்ட் தான். நமக்கும் நாத்திகம் என்ன இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரையும் நீங்க இந்த வசனத்தை வச்சு இதயத்தை ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்குள்ள இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்களேன். வாயிலை கடவுள் இல்லை, எலோஹிம் இல்லை என்று அறிக்கை செய்கிறவன் முட்டாள்னு சொல்லல, தன் இருதயத்தில், தன் இருதயத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம மனதுல நம்ம ஒண்ணு சொல்லிக்கலாம் கடவுள் இருக்கிறாருன்னு தியரட்டிக்கல் அறிவு பூர்வமாக, ஆனா நம்ம இருதயத்துல எங்க இருந்து எல்லா ஜீவ ஊற்று புறப்படுதோ, எங்க இருந்து நம்ம வாழ்க்கை முடிவுகள், சிந்தனைகள், வாழ்க்கையின் எல்லா காரியங்கள் புறப்படுதோ, அந்த இடத்துல இருந்து கடவுள் இல்லைன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படித்தான் வாழ்றோம், அப்படித்தான் முடிவு எடுக்கிறோம், அப்படித்தான் செயல்படுறோம், அப்படிதான் வாழ்க்கை இருக்கு, அப்படி இருக்கலாம் இல்லைங்களா? தியரியில் ஒன்றி கடவுள், மென்டல் அகாடமிக்கா கடவுள், ஆனா எங்க இருந்து இதயத்துல எங்க இருந்து எல்லாம் ஜீவ ஊற்று பிராக்டிக்கலா யோசிக்கிறது, பயத்தோடு வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே எங்க இருந்து வரணுமோ அந்த இடத்துல கடவுள் இல்ல, நாஸ்தீக விசுவாசி, நாஸ்தி பிராக்டிக்கல் ஏத்திஸ்ட்னுவாங்க, நடைமுறை நாஸ்திகன், வாயளவுக்கு விசுவாசி, மனதளவுக்கு விசுவாசி. எத்தனை பேர் இங்க இருக்கலாம் அப்படிங்க உங்க வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் அநேக நேரத்துல கரெக்டடா இருக்கீங்க, அதனோட விலங்குகள் எப்படித்தானு பிராக்டிக்கல் டினாயல். கடவுள் வந்து எலோஹிம் மாதிரி அவர் பரலோகத்துல அடிச்சிருது, சண்டே ஒண்டி அவருக்கு ஓபன் பண்றது, மத்த நாள்ல உங்க ஒவ்வொரு நாள் செயல்கள்லயும், ஒவ்வொரு நாள் வாழ்க்கை நடைமுறைகள்லயும் அவருக்கு கொடுக்க வேண்டிய இறையாண்மை மகிமை அவருக்கு கொடுக்கறது இல்ல, தேவன் என்றும் அறிந்து அவரை மகிமைப்படுத்துறது இல்ல, அவர் என்னை ஆளுகிற தேவன், ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்க்கையில எனக்கு இல்லைனா என்னால ஒன்னும் நடக்க முடியாதுன்னு அவர் கொடுக்காம எவ்வளவு மதிகேடனா நம்மளும் வாழலாம். வாழ்றீங்களா அப்படி நீங்க இருக்கீங்களா? உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ச்சி பாக்குங்க, நான் உண்மையாவே எலோஹிம நம்புற, நான் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பங்கும் பராமரித்து ஆளுகிற இறையாண்மை உள்ள தேவன், ஒவ்வொரு காரியம் என் தலைமுடியும் எண்ணி வச்சிருக்கிற தேவன், அந்த எலோஹிம் இல்லைன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம எப்படி வாழ்றோம், வாழளவுக்கு அறிக்கை செய்யறோம், ஆனா இருதயத்துல அதுக்கு ரிவர்ஸா இருக்கிறோமா? ஒருவேளை நேரடியா சொல்றதுக்கு தைரியம் இல்லாம இருக்கலாம், அதனால தான் ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தை பாக்குறோம், வாயில என்ன சொல்றோமோ இல்ல, நம்ம இருதயத்துல எல்லா ஜீவ ஊற்று புறப்படுற இடத்துல நம்ம எப்படி இருக்கோம், பிராக்டிக்கல் எக்ஸாம் நம்மள பண்ணி பார்க்கணும். ஐயோ அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் இல்லைங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கற, ஒருத்தர் வந்து தன் சிந்தனையில நாத்திகம் மாறி போய் தன் வாழ்க்கையே பயங்கரமா அழியிற நிலைமைக்கு போயிருச்சு, யாரு ஜஸ்ட் பண்ண முடியுமா? ரொம்ப ஆச்சரியம். இந்த சங்கீதம் எழுதினவர் தான், இந்த சங்கீதம் எழுதினவர் தான், எவ்வளவு அருமையா எழுதியிருக்கிறார். அவர் வாழ்க்கையில என்ன ஆச்சு தெரியுமா? நாத்திக இவ்வளவு பெரிய விசுவாசி, தேவனுடைய இருதயத்தை கேட்டவன், நாத்திக எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தார், இடம் கொடுத்து பாடி. உங்க வாழ்க்கையில அந்த எண்ணம் இன்னும் இருக்கா? கடவுள் பிராக்டிக்கலா என் தேவன்னா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், அவர் என் தேவன், என் எல்லாமே பர்வதங்களிலிருந்து எனக்கு உதவி வரோம். அவர் பிராக்டிக்கல் லைஃப்ல, அதுக்கு அவருடைய வார்த்தையின்படி பிராக்டிக்கல் லைஃப் இருக்கா? அப்படி இல்லைன்னா வரும் மனதளவுக்கு வச்சு நாத்திக எண்ணத்துல இருக்கீங்க. பைபிள் உதாரணம் கொடுக்குது பாருங்களேன், உண்மையான விசுவாசியம் இந்த பிசாசு போதைக்கு அடிபட்டு நம்ம வாழ்க்கை அனுபவி போயிட முடியும், தவறான வழியில போயிட முடியும். தாவீது வாழ்க்கைய வரலாறு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம், என்னோடு படிச்சவங்க நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். கடவுளை நம்பி 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 இருந்தாரு சவுலு, எவ்வளவு விரட்டி பார்த்தாரு, எவ்வளவு துன்படுத்தினாரு, ஆனா விரட்டு நம்பிக்கிட்டே இருந்தார். பல வருஷங்கள் உண்மையா இருந்தாரு, சங்கீதங்கள் எழுதினார் இந்த மனுஷன். ஆனா 1 Samuel 27:1 நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கலாம், அந்த நேரத்தில் டயர்ட் ஆயிட்டார் அவர், டயர்ட் ஆயிட்டார். என்ன அதுல என்ன போட்டிருக்கு, இந்த திறந்து வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் படிங்க, அதுக்குள்ள திறக்கிற மாதிரி டைம் இருக்கும். 1 Samuel 27:1 1வது வசனம், என்னை ஒவ்வொரு தடையும் சவுல் கிட்ட இருந்து காப்பாத்தின தேவன், கோலியாத் கிட்ட காப்பாத்தினாரு, சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தினார், சவுல் கிட்டையும் காப்பாத்துவாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த தாவீது ஒரு நாள் தன் உதயத்துல என்ன சொல்லிக்கிட்டாரான் தெரியுமா? ஒரு நாள் சவுல் கிட்ட கையில சாகத்தான் போறேன், சத்தியதான் போக போறேன், இன்னமே இப்படி எல்லாம் வாழ்ந்து பிரயோஜனம், எனக்கு பெட்டர் என்ன தெரியுமா, கிறிஸ்தியர் லாண்டுக்கு ஓடிடணும், நாடுக்கு ஓடிட்டு சவுல் என்னை தேடி அழுத்து போவான், அதை விட நல்லது எனக்கு இல்ல, கடவுளே இல்லை இந்த வார்த்தையில். தாவீது மதிகேடன் ஆகி தேவன் இல்லை என்று சொல்லி விசுவாசி சொல்லிக்கிட்டான் தன் இருதயத்துல. நம்ம வாழ்க்கைய நான் சொல்றத நீங்க எவ்வளவு கேட்பீங்களோ, உங்க அப்பா அம்மா மனைவி புருஷன் சொல்றது எவ்வளவு கேட்பீங்களோ, நீங்க உங்க இருதயத்துக்கு என்ன சொல்லிக்கிறீங்க அதை பொறுத்துதான் அவங்க சிந்தனை வாழ்க்கை இருக்கும். நீங்க அதை என்ன சொல்லிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. தாவீது தனக்கு சொல்லிக்கிட்டான், இதைதான் சொல்லிக்கிட்டான், கடவுள் எல்லாம் இல்ல, ஒரு நாள் செத்துறதான் போறேன், விட்டுருவாரா, அபிஷேகம் பண்ணிட்டு உன்ன ராஜா பண்ணாம சாவடிச்சிருவாரா, உன்ன செத்துதான் போவேன்ட்டான் பாருங்க. கடவுளே இல்லைன்னுட்டான், நம்மள சொல்றோம் இல்லையா, நான் செத்துதான் போவேன், கடவுள் என்ன காப்பாற்ற மாட்டேன். அதனால எடுத்த முடிவு என்ன ஆச்சு, இந்த நாத்திக எண்ணம் அவனை கெடுத்து, கரத்தான் பண்ணிட்டு அவனை கெடுத்து, சுலுஸ்தியர்கள் கூட போய் 1 வருஷத்துக்கு மேல எத்தனை நாட்கள் ஆகிஷ் ராஜா கூட காட்டுல இருந்து பொய் சொல்லிக்கிட்டு எத்தனை ஊர் ஊரா கொன்னா, ஒருத்தர உயிரோடு உள்ளவனா யோசிக்க முடியுமா, தாவீதுலாம் அப்படி செய்ய முடியுமான்னு. ஊர் ஊரா யாரும் போய் அந்த ஆகிஷ்க்கு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஊர்ல இருக்கிற ஆணை பெண்ணை விடாம எல்லாரையும் கொண்டு போட்டு, ஏன் தாவீதா இது ஊர் ஊரா கொன்னு, ஒரு திருடன் போல கொள்ளைக்காரன் போல வாழ்ந்து, அந்த ஊர் ஊரா கொண்டு ஆபீஸ் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு பின்வாங்கின நிலையில் போய் ஒரு சங்கீதம் ஒரு பாடல் அந்த வருஷங்கள்லாம் இல்ல. என்ன ஆச்சு, கீழே 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 போய் மோசமா ஏமாத்தி கடவுள் பயங்கரமா அவனை தண்டித்தார். அவன் குக்லாட்ல இதெல்லாம் போய் சொல்லி கட்டினதை எல்லாத்தையும் எரிச்சு விட்டு, அவன் மனைவி பிள்ளைகள்லாம் அடிமைத்தனத்தை பிடிச்சிட்டு போய் அவன் சொந்த ஆளுகளே அவனை கல்லறிஞ்சு கொள்ற நிக்கிற வலைக்கு வந்துட்டான், ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டான் பாருங்களேன். அந்த நேரத்துல மனம் திரும்பினதுனாலதான் பொழைச்சான், மனம் திரும்ப. நீங்களும் அப்படி ஆயிராதீங்க, நாத்திக எண்ணத்துக்கு இடம் கொடுத்து தேவன் இல்லை இவரெல்லாம் செத்துதான் போவோம், அதனால கடவுளை நம்புறது இல்ல, கடவுளுடைய மக்கள் கிட்ட தூரம் போயிடுறது, உலக மனுஷர்கள் மாதிரி ஏமாத்துறது, சீட் பண்றது, ஃப்ராட் பண்றது, அதை கவர்மெண்ட் ஏமாத்துறது, என்னென்னவோ பண்றது, ஏன் கடவுள் இல்ல, நம்மளாட்டான் அதுல காப்பாத்திக்கணும், வேற வழியே இல்ல, எல்லாம் செத்துதான் போவோன்ற எண்ணம். அப்படி நீங்க போயிருந்தா ரொம்ப பேக் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்ல இருக்கீங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த நிலையிலிருந்து மனம் திரும்பணும். நீங்க இதே போக்குல போனீங்க எல்லாமே இழந்து ஒரு நாள் நிற்பீங்க. ஆண்டவர் உங்களை சுவிச்சுக்காம விட மாட்டார். தாவீது வாழ்க்கையிலும் படிங்க, இட்ஸ் எ ஹாரிபிள் திங், நாத்தீங்க எண்ணங்கள், ஹாரிபிள் திங். நான் சொன்ன மாதிரி நமக்கு நம்ம என்ன என்ன சொல்லிக்கிறோம், நம்ம வாழ்க்கை நம்ம இதயத்துக்கு நம்ம என்ன சொல்லி, செல்ஃப் டாக், சுய பேச்சு ஞாபகம் இருக்குங்களா? அடிக்கடி நமக்கு என்ன சொல்லிக்கிறோம். பிரகாஷ் பதில் ஒரு அருமையான யோசனையை கொடுத்தாரு மென்ஸ் மீட்டிங்ல. ஒவ்வொரு நாளும் ஏன் நமக்கு ஒரு கட்டளையும் ஒரு வாக்கு தத்துவத்தையும் நமக்கு நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறீங்க, உங்களுடைய சீரழிவான வஞ்சனையான, நம்மளும் சீர்கெட்டவர்கள் தான், குருதா நமக்குள்ள வந்திருக்கு, ஆனா நமக்கும் இந்த எண்ணம் இருக்கு கடவுள் இல்ல. அந்த சீர்கெட்ட வஞ்சனையான இருதயம் கொடுக்கிற யோசனையை உங்க இருதயத்துக்கு சொல்லாதீங்க. அதை சொல்லி சொல்லி நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். அது தேவனுடைய உண்மையான வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், கட்டளைகளை மனப்பாடமா நம்ம இருதயத்துக்கு எவ்வளவு சொல்றோமோ அதுக்கேற்றபடி நம்முடைய சிந்தனை வாழ்க்கை இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தப்பா போகும். நாஸ்திக எண்ணம் வெரி கேர்ஃபுல், அதை நமக்கு சொல்லிக்க கூடாது. ஏத்திஸ்டிக் தாட், தாவீதுடைய வாழ்க்கை எப்படி தீர்க்கெடுத்துருச்சு. அதனாலதான் ஒருவேளை இந்த மனுஷன் இந்த சங்கீதத்தை திருப்பி திருப்பி தேவனுடைய மக்கள் படிக்கணும், ஏன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து இது. மதிகேடனா நம்மளும் மாறிடும். தேவன் இல்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற எண்ணங்கள், எத்தனை எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு, எத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. தேவன் நமக்கு உதவி செய்யும்.